இது டெஸ்லா விசார்ட் ஆஃப் வெஸ்ட் எபிசோட் 3.5 3.0 கண்டிப்பாக இருக்கும், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, நம்ம போன எபிசோட்லேருந்து இந்த எபிசோடை கண்டினியூ பண்ணுவோம். ஜேபி மோர்கனை வச்சு பவர் பிளான்ட் ஒன்றை கட்டுறாருங்க. டெஸ்லாவோட ஃபேன்டாஸ்டிக்கல் கிளைம் அதான், எனக்கு இந்த மாதிரி பெரிய பவர் பிளான்ட் ஒன்றை கட்டி விடுன்னு. யாருமே வந்து இந்த மாதிரி டெஸ்லா மோர்கன் கூட சேருவாங்கன்றத நினச்சி பார்க்கல. டெஸ்லாவுமே நம்பலை மோர்கனை, அதனால் வேறு வழி இல்லையே, என்ன பண்ணுறது? கொஞ்சம் நஞ்ச வேலையாக பார்த்தார் வார் ஆஃப் கரன்ஸில் நம்ம வெஸ்டிங் ஹவுஸை பூண்டி ஆகிட்டு. நம்ம டெஸ்லாவோட $1 மில்லியன் காற்றுல கரியாகிறது காரணமே நம்ம ஜேபி மோர்கன் தான். டெஸ்லா வந்து இந்த மாதிரி எனக்கு $1 மில்லியன் வேணுங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பவர் ஸ்டேஷனுன்னு சொல்கிறாரு. டிரான்ஸ்மிஷன் எக்யூப்மெண்ட்டும் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மோர்கன் வந்து $1,50,000 தந்துருக்கிறாரு, அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக 51% ஆஃப் ஓனர்ஷிப் கேட்குறாரு. எல்லா பேட்டன்ட்டும் இது வரைக்கும் வந்தது வரப்போகுது, டெலஃபோனி, ஒயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட், ரேடியோ வேவ்ஸ் எல்லாத்துக்குமே எனக்கு 51% கேட்குறாரு. நம்ம டெஸ்லாவும் அந்த இரும்பு கை கொண்ட மோர்கனோட டேர்ம்ஸை ஒத்துக்கிறாரு. வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க உடனே. டெஸ்லா வந்து 200 ஏக்கர் நிலம் வாங்குறாரு லாங் ஐலாண்டா சவுத்தில். December 1901 அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் வந்து வேண்டர்கிளிஃப் டவர்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து 187 ஃபுட் ஹைட் ஒரு டவர் ஒன்று கட்டிடுறாங்க. அதில் 55 டன் மெட்டல் பால் ஒன்று வைக்கிறாங்க. டெஸ்லா காயில், ஒரு மேசிவான டெஸ்லா காயில் அந்த டவர், வேண்டர்கிளிஃப் டவர். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ஷாஃப்டை கட்டி அந்த ஷாஃப்டை பூமி கட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 16 அயன் ராட்ஸ் 300 அடி ஆழத்தில் இது பண்ணிடுறாங்க, அதாவது புதைச்சிட்றாங்க. புதைச்சிட்டு அந்த டவரோட கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த பூமிக்கு அடியில் எலக்ட்ரிக் கரண்ட் அனுப்புறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியை ஆட்டணுன்னா ரொம்ப நல்ல கிரிப் தேவை, அப்போ தான் இந்த பூமி ஆட்ட முடியும். ஐ ஹாவ் கிரிப்புன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இதுமாதிரி 16 அயன் ராட் 300 அடி கூப்பிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வேண்டர்கிளிஃப் டவர் வந்து ரொம்ப பொறுமையாகவும் நிறைய காசும் செலவாச்சு, நிறைய டிலேவும் ஆச்சு. ஆனால் டெஸ்லா ரொம்ப காம்ப்ளிகேஷனுக்கும் அவரோட அன்யூஷுவல் நேச்சர் ஆஃப் டிசைன்ஸ், அவரோட டிசைன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். 1903 இந்த டவர் வந்து கிட்டத்தட்ட முடிய போது டிரான்ஸ்மிட்டரும் ஆப்ரேஷனெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெஸ்டிங் ஆரம்பித்தோன்னே அந்த லாங் ஐலாண்ட் சுற்றி இருக்கிறவங்கலாம் நிறைய ஷார்ட் ஆஃப் லைட்னிங்கை பார்க்குறாங்க. எல்லாம் காற்றுல பறகுது, என்னென்னமோ நடக்குது, எலக்ட்ரிசிட்டியை வச்சு இந்த மனுஷன் வளாடுறான், மிஸ்டீரியஸ் எரண்டாக இருக்குது, ஒன்றுமே புரியல. இருட்டாக இருக்கிற இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியை வச்சு மின்னல் கிரியேட் பண்ணுறாருன்னு. இது முடித்தவொடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனால் அழகாக லண்டனில் இருக்கிற 100 ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அவர் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு அழகாக ஃபோன் பண்ணி பேச முடியுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது இருந்தோன்னா நம்ம யார்கிட்ட வேணால் எங்கே வேணால் ஃபோன் பேசலாம், டெலஃபோன் சப்ஸ்கிரைபருக்கு இந்த குளோபில் எந்த விதமான ஒயரும் தேவையில்ல, இது எல்லா விதமான எக்ஸிஸ்டிங் எக்யூப்மெண்ட்டையும் மாற்றிடும், ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவான இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு வாட்சை விட பெருசாக இருக்காது, எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், அதை வச்சு பாட்டு கேட்கலாம், பேசலாம், கடலில் போயிட்டு பேசலாம், யார் பேசுகிறதையும் கேட்கலாம், எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பலாம், இந்த மாதிரியான விஷயம், பிக்சர் பார்க்கலாம். இருங்க இருங்க இருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் தானே இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், செல்ஃபோன் தானே, ஸ்மார்ட் ஃபோன். ஆமாம், ஸ்மார்ட் ஃபோனே கிட்டத்தட்ட அவர் யோசிச்சு வச்சுருக்கிறாரு. எந்த விதமான பவர் எல்லாமே ஒயர்லெஸ் தான். இப்போ கூட ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குதுங்க செல்ஃபோனில், சாம்சங்ஸில் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் டச்சஸ்லாம் தேவைப்படுது, அது கொஞ்சம் அதிகமாகவே காசு கேட்டுது. 2வது லோன் வாங்குறாரு டெஸ்லா மோர்கன் கிட்டேருந்து, ஏன்னா ஃபண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மார்கன் கொடுத்துருந்த அந்த $1,50,000 மோர்கன் இந்த மாதிரி யோசிக்கிறாரு, இந்த மாதிரி கொடுக்கலாமா வேணாமான். மோர்கனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வேறு வழி இல்லாமல் நம்ம டெஸ்லா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம வந்து பூமி கடியில் எலக்ட்ரிசிட்டி அனுப்பிச்சுட்டு விட்டோன்னா யார் வேணால் அதை போட்டு எடுத்துக்கலாம், எந்த விதமான ஒரு ஒயரும் தேவையில்லன்னு சொல்லும் போது மோர்கன் ஒரு பயங்கரமான வில்லத்தனமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. யார் வேணாலும் எடுத்துக்கலான்னா நம்ம வீட்டு போக்கு பவரை எவன் வீட்டுக்கு நம்ம எவன் கொடுக்குறோம், மீட்டர் எங்கே வைக்கிறது, எல்லாம் அழகாக பூமியிலேருந்து பவரை எடுத்துக்கலான்னா நம்ம என்ன பண்ணோன்னு கேட்குறதோடனே நம்ம டெஸ்லா வேலை நம்ம முடியல, என்னடா இவர் இவ்வளோ பிஸ்னஸ் மைண்டடாக இருக்கிறாரு, மீட்டர் எங்கே வைப்பான்னு கேட்குறாரு, எல்லாம் பூமியிலேருந்து எடுத்துக்கினாங்கன்னா இவர் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு தான் பார்த்தாரு. பாருங்களேன், நம்ம ஜேபி மோர்கன் உன் சொந்த காசு கை காசை போட்டு பண்ணிக்கொண்டுட்டார் டெஸ்லாவை. டெஸ்லா என்ன பண்ணுறாரு, ஜான் ஜேக பாஸ்டாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டால் எல்லாருமே கைவிரிச்சிட்டாங்க டெஸ்லாவை. டெஸ்லா என்ன பண்ணுறதுனே தெரில, அமெரிக்காலே ரொம்ப பவர்ஃபுல் மேன் ஜேபி மோர்கனே முடியாதுன்னு சொன்னதுனால யாருமே இவர்கிட்ட வரல. டெஸ்லா வந்து அந்த வேண்டர்கிளிஃப் ட்ரீமை தூக்கி போட்டார். அது ஒரு வேளை வேலை செஞ்சுருந்தா என்ன இருக்குன்னு வச்சு பாருங்கள். 1904 டெஸ்லாவோட ரேடியோ பேட்டண்ட்டை திடீர்னு எடுத்து இட்டாலியன் இன்வென்டர் குலிமோ மார்கனி கொடுத்துட்டாங்க. டெஸ்லா வந்து நம்பவே முடியல, ஐயோ 11 வருஷமாக இருந்தது யான்னு சொல்லிட்டு சொன்னோடனே, அதெல்லாம் இல்லைங்க மார்க்கோனி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு இட்டாலியன் இன்வென்டர் மார்க்கோனி கொடுத்துட்டாங்க. அவர் தான் ரேடியோவை கண்டுபிடிச்சதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டுருக்கிறோம். மார்க்கோனி இதுக்கு முன்னாடியே 11 வருஷத்துக்கு முன்னாடியே எஸ்ன்ற ஒரு வார்த்தையை மார்ஸ் கோடில் 2000 மைல் தள்ளி அனுப்பிச்சி விட்டுருக்கிறாரு. அவருக்கு வந்து எந்த விதமான கிளைமும் தரல. என்னன்னா இப்போது நம்ம டெஸ்லா கையில் காசும் இல்லை, அதனால் அவர் மேலே கேஸும் போட முடியல இந்த மாதிரி. இது ஏன் தெரியுமா, நம்ம மார்க்கோனிக்கு சப்போர்ட் பண்ணது மார்கன், எடிசன், ஸ்டீல் பேரன், ஆண்ட்ரூ கார்னின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க மூணு பேர் தாங்க கவர்மெண்ட்டே வச்சுருந்தாங்க அப்போது, நடத்தியிருந்ததே இவங்க தான். டெஸ்லா 1905 அப்போது சுத்தமாக காசு இல்லை, அந்த வேண்டர்க்ளப் ஒர்க்கர்ஸுக்கு காசும் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அதை முடிச்சிட்டாங்க, அதை இழுத்து முட்டாங்க. அந்த நியூஸ் பேப்பர்லாம் சொல்கிறாங்க $1,000,000 ஃபோலி, எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாரு டெஸ்லா. எலக்ட்ரிக்கல் சயின்ஸை வச்சு இவர் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு, எல்லாம் எக்ஸ்பென்சிவ் தான், லூஸ் தனமாக ஏதோ அந்த உலகத்தையே பயமுத்திரமாக ஏதோ பண்ணிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. டெஸ்லாவும் இது எதுவுமே கேட்டுக்கல, அவர் இமேஜினேஷனை மட்டுமே அவர் நம்பி அவர் ஒர்க்கை பிடிச்சி போயிட்டு அவர் திருப்பி வந்து பயங்கரமான மிஷின் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. 1906 அவரோட 50வது பர்த்டே அன்றைக்கி 200 horsepower பிளேட்லெஸ் டர்பைன் இன்ஜினை இந்த உலகத்துக்கு அவர் ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் வால்தம் வாட்ச் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து எனக்கு 1 ஏர் ஃப்ரிக்ஷன் ஸ்பீடோமீட்ரு, அது மட்டும்தான் உலகத்தில் அப்போ ஏர் ஃப்ரிக்ஷன் ஸ்பீடோமீட்டராக இருந்தது, அதை செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. அதையும் அவர் பேட்டன் பண்ணார். மார்க்கோனிக்கு வந்து 1911 நோபல் ப்ரைஸ் தராங்க மார்க்கோனிக்கு, அச்சீவ்மெண்ட் இன் ரேடியோ, இல்லைனா அவர் ஃபாதர் ஆஃப் ரேடியோன்னு சொல்கிறாங்க. டெஸ்லா மரணகாண்டாயிட்டார், என்னடாடி நான் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன்டா ரேடியோ ரேடியோ வியவசாய இவனுக்கு போய் தரீங்கன்னு சொல்லிட்டு 1915 கேஸ் போடுறாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து எனக்கு தான் தரணும் ரேடியோ வேவ்ஸ் என்னோட பேட்டர்ன் சொன்னோன்னே அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இவரால் அந்த கேஸை எடுத்து நடத்தவும் முடியல, மார்க்கோனி எதிர்த்து கேஸ் நடத்துறதுக்கு இவர்கிட்ட காசு இல்லை. அதே வருஷம் என்ன ஆகுது, இந்த மாதிரி 1915 நடந்த நோபல் ப்ரைஸ் கொடுக்க போகிற ஃபங்க்ஷனில் டெஸ்லாக்கும் எடிசனுக்கும் கொடுக்க போகிறாங்க ஏசிடிசி கரண்டுக்காக. ஆனால் அந்த வருஷம் வில்லியம் பிராக்கும் அவங்க பையன் லாரன்ஸ் பிராக்கும் பிராக்ஸ் ஈக்வேஷனுக்காக நோபல் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க கெமிஸ்ட்ரியில். இவங்க ரெண்டு பேருக்கும் தரல டெஸ்லாம் எடிசனும். கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்றா தரத்தான்னு நாங்கள் வாங்கலை, எனக்கு தனியாக தாங்க அந்த அளவுக்கு வேணா கொடுத்துங்க எடிசனுக்குன்னு சொல்லிட்டு டெஸ்லாவும் சொல்லியிருக்காரு. எடிசனும் அதே தான் சொல்லியிருக்காரு, டெஸ்லாவுக்கு வேணா கொடுத்துங்க இல்லை எனக்கு கொடுங்க, ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் கொடுக்க முடியாது. அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க நோபல் கமிட்டி. அதனால் இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் நோபல் பரிசே கிடைக்காமல் போயிடுச்சு. ஒரு வருஷம் கழிச்சு டெஸ்லா வந்து பேங்க் கரப்ட் ஆகிறாரு, அவராலையும் பேங்க்குக்கு லோன்லாம் கட்ட முடியல, திவால் ஆகிட்டார். அவர் வந்து சுத்தமாக கையில் காசே இல்லை, பென்னிலெஸ் விசாடாக மாறுறாரு, கையில் காசே இல்லாத விசாடா. ரொம்ப அசிங்கப்பட்டு தோக்கடிக்கப்பட்ட டெஸ்லா வந்து நியூயார்க் சிட்டியில் பார்க்கெலாம் உட்காந்து இன்ஜினான பிஜிஎன் அதாவது புறாக்கெலாம் அடிபட்டா அதையும் சரி பண்ணி அதை அவரோட ஹோட்டல் ரூமுக்கே எடுத்துன்னு போயிட்டு அதை சரி பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் சோறு போட்டுன்னு வந்தார். இவர் ஹோட்டல் நியூயார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ரூமில் தான் ரொம்ப நாள் தங்கியிருந்தார். இது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, டெஸ்லாவுக்கு மூளை குழம்பு போச்சு, ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஜீனியஸ், இந்த மாதிரி தப்பாக போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்சது நடக்கலை. இதோட எபிசோட் 3.5 விசாடா ஃபெஸ்ட் முடியுது, கண்டிப்பாக எபிசோட் 4 வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணினே இருங்க. இதை பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறேங்க, மறக்காமல் கூகுள் பாட்காஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது வரைக்கும் பாய். தடையும் இல்லை, தவறு இழைத்தாலும் அதை தடுப்பேன்.